ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. இந்த எட்டு போற்றி சொல்லுகிறார். ஈசன் அப்படிங்கிற சொல்லுக்கு ஐஸ்வர்யம் அதிகாரமும் உள்ளவன் என்று பொருள். ஐஸ்வர்யம் அப்படின்னா எல்லா வகையான செல்வம் என்று பொருள்ங்க. எனவே ஐஸ்வர்யமும் அதிகாரம் உள்ளவன் ரெண்டும் அவனிடத்துல உண்டு. சில பேர்த்துட்டு ஐஸ்வர்யம் இருக்கும், அதிகாரம் இருக்காது. சில பேர்த்து அதிகாரம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்காது. பெருமானிடத்துல ரெண்டுமே உண்டு. அதனால இறைவனுக்கு ஈசன் என்று பெயர். இப்ப ஈசன் என்ற சொல்லுக்கு செல்வமும் அதிகாரமும் உள்ளவன் என்று பொருள். எனவே ஈசன் அடி போற்றி, அந்த பெருமானுடைய திருவடியை போற்றுதல். இங்க வடமொழியில நமக என்று சொல்லுவாங்க. நமக என்ற சொல்லுக்கு போற்றி என்று பொருள். அதனால வடமொழியில் அச்சனை என்பதில் பார்த்தீங்கன்னா நமக நமகன்னு சொல்லுவாங்க. இந்த நம ஹ, ஓம் சிவாய நம, ஓம் மகேஸ்வராய நம, ஓம் சம்பவே நம, ஓம் பினாகினே நம, இந்த சிவாஸ்தோத்திர சதநாமாவளி அப்படின்னு உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த நம நமன்னு சொல்லுவாங்க. இப்போ இறைவனே உனக்கு வணக்கம், சிவனே உனக்கு வணக்கம் அப்படி. அந்த நம என்ற சொல்லுக்கு வணக்கம் என்று பொருள். அது நமக அப்படிம்பாங்க. மா போட்டு ரெண்டு புள்ளி வைப்பாங்க. அந்த ரெண்டு புள்ளி ஹ அப்படிங்கிற சொல் தரும். நமக நமக அப்படிம்பாங்க. இங்க வடமொழியில் இருக்கும்ல பாருங்க, சிவாய நமகம்பாங்க. தமிழ்ல நமக எல்லாம் இல்ல, சிவாய நம அவ்வளவுதான். இந்த ஹா கிடையாது நமக்கு. அதனால சிவாய நம அதான் நாம சொல்லுகிற முறை. இங்க போற்றி என்பதற்கு வணக்கம் என்ற ஒரு பொருள் உண்டு. அதே சமயத்தில் போற்றி என்று சொல்லும் பொழுது இங்க நம்முடைய ஆசிரிய பெருந்தகை காட்டுகிறார் வணக்கம் என்கிற பொருளை நின்று. அப்புறம் என்னை காப்பாற்றுவாயாக, காப்பாற்றுக என்ற பொருளிலும் போற்றி என்கிற சொல் பயன்படுத்தப்படும். நம்ம பின்னாடி போற்றி திரு அகவல் இருக்கிறது. அதுல பல இடங்களில் போற்றி என்பது காத்தருள்க என்கின்ற பொருளில் கையாளப்படுகிறது. வணக்கம் என்கிற பொருளிலும் கையாளப்படும். எனவே போற்றி என்பதை இடத்துக்கு தக்கவாறு நீங்கள் வணக்கம் என்றும் வைத்துக் கொள்ளலாம், காத்தருள்க என்றும் வைத்துக் கொள்ளலாம். இங்க வணக்கம் என்கிற பொருள். ஈசன் ஒளி பொருந்தியவன், அதாவது ஈசன் என்பதற்கு செல்வமும் அதிகாரமும் உள்ளவன், அவனுடைய திருவடிக்கு வணக்கம் என்ற வகையில் திருவடிக்கு வணக்கம். ஈசன் அடி போற்றி, எந்தையடி போற்றி, என்னுடைய தந்தை என்று சொல்லப்பெறுகிற இறைவனுக்கு வணக்கம் என்று குறிப்பிட்டார். ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி. தேசன் என்றால் ஒளி பொருந்தியவன் என்று பொருள். தேஜஸ் என்பது வடமொழி, தேசன் என்று சொல்லப்பெறுவது. எனவே தேசனடி போற்றி அப்படினர். தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. சிவன் அப்படிங்கிற சொல் இருக்கிறது, அது மங்களத்தை உடையவன் என்று பொருள். சிவம் என்றால் மங்களம் உடையவன் என்று பொருள். எனவே இயல்பாகவே பாசத்தில் நீங்கி நிற்பவன் என்பதனால இறைவனை மங்களம் உடையவன் என்பதனால சிவன் என்று சொல்லுகிறோம். எனவே சிவன் அப்படிங்கிற சிவன் சேவடி போற்றி, இறைவனுடைய திருவடிக்கு வணக்கம். ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. நேயம் என்ற சொல்லுக்கு அன்பு என்று பொருள். ஆக இறைவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்டா அன்பு எங்கு இருக்கிறதோ அங்க இருக்கிறான். எனவே நேயத்தே நின்ற நிமலன், அன்பினுள் நிற்கக்கூடிய மலம் இல்லாதவன். நிமலன் என்று சொன்னா மலம் இல்லாதவன் என்று பொருள். நேயத்தேன் இந்த நிமலன், அன்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவங்களிடத்தில் விளங்கி தோன்றுபவன் என்று பொருள். நேயத்தேன் இந்த நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. மாய பிறப்பருக்கும் மன்னன், ஒரு செயலை செய்வதில் அவன் சிறந்த வல்லுனன். நம்ம இன்னைக்கு பொதுவாக நம்ம மக்கள் வழக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வேலையை அவன்கிட்ட கொடுங்க, ரொம்ப நல்லா செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதில் கிங்கு ஞாபகமாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆங்கில சொல்லுதான் அதிகம் கலப்பில் இருக்கிறது. அந்த வேலையை செய்யணும், யாருக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறானுங்க, அவன் அந்த வேலையை செய்வதில் கிங் அப்படிம்பாங்க. அது என்னர்த்தம், அந்த வேலையை செய்வதில் அவன் மன்னன் அர்த்தம். சரி, சிவபெருமான் எந்த வேலை செய்வதில் மன்னன் அப்படின்னு கேட்டா, மாய பிறப்பு அறுக்கும் மன்னன், அவன் பிறப்பு அறுப்பதில் மன்னன். நமக்கு அந்த வித்தை தான் தெரிய மாட்டேங்குது. அவருக்கு தாங்க பிறப்பை அறுக்கக்கூடிய தொழில் அவர் செய்யறாரு. அந்த தொழில அவரை போல இன்னொருத்தவர் செய்ய முடியாது. எனவே அந்த தொழிலுக்கு அவர் தான் மன்னன். மாய பிறப்பருக்கும் அப்படின்னா இல்லைங்களா, பிறப்பருக்கும் அந்த தொழிலுக்கு அவன் மன்னன். இந்த பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு? மாய பிறப்பு. அது என்ன மாய பிறப்பு அப்படின்னா, ரெண்டு வகையா நீங்க சிந்திக்கலாம். என்ன சொல்லப்போனா மூணு வகையா சொல்லலாம். இந்த பிறப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது என்னங்க நினைக்கிறதுக்கு இருக்குது, ஒரே மாயமா இருக்கு, என்னால விளங்கி கொள்ள முடியல. அதுக்கு பேர் என்ன? மாயம் என்று சொல்லுகிறோம். வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம். நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமியுடைய வாக்கு. சுந்தரரை இறைவன் ஆட்கொள்கின்ற இடம் வழக்கு மன்றம். அந்த இடத்துல இறைவன் சொல்லுகிறார், அதோ அங்க முன்ன நிற்கிறார் இல்லைங்களா, அவர் என்னுடைய அடிமை என்பது என் வழக்குனர். உடனே நீதிமன்றம் நம்பி ஆரூரரை பார்த்து கேட்கிறார், ஆரூரரே இதற்கு உங்களுடைய எண்ணம் என்? அவர் உங்க அடிமைன்னு சொல்றாரு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீதிமன்றம் கேட்டது. அவர் சொன்னாரு, மனத்திற்கு எட்டாம் மாயை, நான் என்ன சொல்லுவேன், நீங்க பார்த்து என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்டுக்கிறேன். நீங்க வீட்டில் போய் பெரிய புராணம் எடுத்து பார்த்து கொள்ளுங்க, நீதிமன்றம் கேட்ட கேள்விக்கு சுந்தரர் என்ன பதில் சொன்னார் அப்படின் கேட்டா, மனத்திற்கு எட்டாம் மாயை நான் என்ன சொல்வேன் அப்படின்ட்டார். அப்ப பிறப்பு என்பது மாயை அப்படின்னு ஆகி போச்சா? இது எல்லாரும் எளிமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய பொருள். பிறப்பு அறுப்பதில் மன்னன். இந்த பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பா இருக்கிறது? மாய பிறப்பா இருக்குது அப்படின்னு சொல்லுகிறோம். ஒண்ணுமே புரிய மாட்டீங்க, தலையும் புரிய மாட்டேங்குது, முடிவும் தெரிய மாட்டேங்குது, தலகால் புரியாம இருக்கிறோம், எனவே மாயம்னு சொல்றோம். இது ஒரு வகை. அடுத்தது இந்த சொல்ல கொஞ்சம் மாத்தி போடணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறப்பு மாய அறுக்கும் மன்னன். சொல்லு எப்படி இருக்குது? மாய பிறப்பருக்கும் மன்னன் இருக்குது தொடர். அதை நீங்க என்ன பண்ணணும், அந்த மாய பிறப்பு அப்படிங்கிற சொல்லுல பிறப்பு மாய அப்படின்னு அர்த்தம். மாய்தல் என்றால் இறந்து போதல். பிறப்பு என்பதே மாய்ந்து போகுமாறு அறுப்பதில் மன்னன். நீங்க முதல்ல சொன்ன பொருள் என்ன? மாய பிறப்பு, எனக்கு தலையும் புரிய மாட்டேங்குது, காலும் புரிய மாட்டேங்குதியா, இதை பத்தி என்ன சொல்றதுக்கு இருக்குது, எனவே இது ஒரே மாயை அப்படிங்கிறனால பிறப்பு மாயை ஆயிப்போச்சு. புரியவில்லை என்பதனால மாயைன்னு சொல்லலாம். ஆக மாயமாகிய பிறப்பு, நாளைக்கு இருப்பமான்னு தெரியல, இதான் மாயம். இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இருப்பமான்னு தெரியல, எனவே இது மாயம். எனவே பிறப்பு என்பது மாயம் என்று எல்லாரும் ஒத்துக்கொள்ளப்பட்டது. ஆனா இங்க இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டா, பிறப்பு என்பதே மாய அறுக்கும் மன்னன். அப்ப அந்த தொடரை நீங்க ரெண்டு மூன்று வகையாக சிந்தித்துக் கொள்ளலாம். ஒன்று பிறப்பு எனக்கு விளங்காதிருக்கிறது என்பதனால மாய பிறப்பு. இன்னொன்னு என்ன, இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருப்புமான்னு தெரியல, எனவே மாயம். வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம். மூன்றாவது மாய பிறப்பு என்பதுல பிறப்பு மாய அறுக்கும் மன்னன். நீங்க பிறந்தாத்தானே இறக்க வேண்டும், நீங்க பிறப்புக்கே வாராம விட்டுட்டா உங்களுக்கு இறப்பே இல்லாம பண்ணிடலாம். இதுதான் வழிபாட்டு நெறியினுடைய அடிப்படை. எனவே பிறப்பு மாய அறுக்கும் மன்னன். ஆக இவ்வாறு நம்முடைய இறைவன் நமக்கு செய்கின்ற அந்த கருணையை சொல்லும் பொழுது பிறப்பு மாய அறுக்கும் மன்னன் அப்படினர். சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி. சீரார் பெருந்துறை, திருப்பெருந்துறையை இங்கு குறிப்பிடுகிறார். சீரோன் என்று சொல்லும் பொழுது எப்படி பெருமை தலைமை இதெல்லாம் உடையதோ அதுபோல சீர் என்பதுக்கு பெருமை என்பது பொருள். பெருமை பொருந்திய திருப்பெருந்துறையில் விளங்குகின்ற தேவன், தேவன்னா தலைவன். திருப்பெருந்துறை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. ஆராத ஆறுதல் என்பதற்கு அமைதல்னு பேருங்க, ஆறுதல் அமைதல்னு பேர். ஆராத அப்படின்னா அமையாத. அப்ப என்ன, இறைவன் தருகிற இன்பம் எப்படிப்பட்ட இன்பம் அப்படின்னு கேட்டா பருக பருக அதுல திளைக்க திளைக்க இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கின்ற நினைப்பை தருவதாக இருக்குமே அன்றி போதும் அப்படிங்கிற நினைப்பை ஒருபோதும் கொடுக்காது. எனவே இறை இன்பம் என்பது நுகர நுகர மேலும் மேலும் பருக வேண்டும் என்கின்ற நினைப்பை தருவது. உலகியல் இன்பங்கள் எல்லாமே அனுபவிக்க அனுபவிக்க ஒரு கால எல்லையில் போதும் என்கிற இன்பத்தை கொடுத்துடும். அதாவது என்ன சொல்ல போனா, எது உங்களுக்கு பிடித்தமானதோ அந்த பிடித்தமானதை தொடர்ந்து நுகர்ந்தால் அதன் மீது சலிப்பு வந்துடும். உங்களுக்கு நெய் ரோஸ்ட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்குவோம். காலையில நீங்க போன உடனே ஒரு நாலஞ்சு நெய் ரோஸ்ட் போட்டாங்க, நல்லா சாப்பிட்டீங்க சுவையாக. சரி, மத்தியானம் ஒரு மணி வந்துச்சு, மறுபடியும் கொண்டாந்து நெய் ரோஸ்ட வச்சான்னு வச்சுக்கோங்க, இப்படி மேலே கீழே பார்ப்போம். நீங்க தான் பிடிக்கும்னு சொன்னீங்களே, சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு நெய் ரோஸ்ட மறுபடியும் சாப்பிட்டாச்சு. திருப்பி இரவு 8 மணிக்கு வந்து மறுபடியும் நெய் ரோஸ்ட கொண்டாந்து வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? எங்க நான் சும்மா சொன்ன ஒரு பேச்சுக்கு நீங்க நெய் ரோஸ்ட் கொண்டாந்து வச்சிட்டீங்களே, சரி வச்சிட்டீங்க பரவாயில்ல சாப்பிட்றோம் அப்படிம்போம். சரி, நீங்க ஊருக்கு போற வரைக்கும் நெய் ரோஸ்டே கொடுத்துதான் வச்சுக்கீங்களேன், என்ன பண்ணுவீங்க? இனிமேல் நான் வாழ்க்கையில நெய் ரோஸ்டே சாப்பிட மாட்டேயா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். ஏன்னா உலகியல்ல நாம் எதை அனுபவித்தாலும் விட்டு விட்டு அனுபவிப்பதனால அதன் மீது பற்று நமக்கு இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. நீங்க ஏதாவது ஒன்றை விடாம நுகர்ந்து பாருங்க, அதன் மீது சலிப்பு வந்துடும், அதை விட்டுட்டு வெளியே வந்துடுவோம். அதனால அந்த தொடர்ந்து நுகர்கின்ற பொழுது அந்த உயிருக்கு சலிப்பு ஏற்பட்டுடுங்க, இதுதான் உயிரினுடைய இயல். அப்படி இறை இன்பம் என்பது அப்படி அல்ல, இது நுகர நுகர அனுபவிக்க அனுபவிக்க போதும் என்கிற எண்ணத்தை கொடுக்காது. அதான் அமையாத இன்பம் அருளும் மலை போற்றினர். அமைதல் என்றால் நிறைதல் ஆயிடும், நிறைதலை ஒருபோதும் கொடுக்காது. இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கிற நினைப்பை தருகிற இன்பம். எனவே ஆராத என்பதற்கு அமையாத அப்படின்னு பொருள். அமையாத, எனவே எத்துணை அளவு இடைவிடாது நுகர்ந்தாலும் தெவிட்டாத இன்பத்தை தருகின்ற இன்பம், அதான் ஆராத இன்பம். அருளும் மலை போற்றி. ஏன் மலை என்று சொன்னார் அங்கிட்ட? எடுக்க எடுக்க வளம் குன்றாதிருப்பது என்பதனால மலை என்று குறிப்பிட்டார். ஆராத இன்பம் அருளும் மலை, அருளே மலை. நாம நினைக்கிற மாதிரி கல் மலை அல்ல, இது அருள் என்கிற மலை எடுக்க எடுக்க குறையாதது என்பதனால ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி அப்படின்னார். ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி